We heard in the morning that who is a faithful and a wise
unmai vivegam ullavan yaar endru naam kaalile kettom.
Just want to show something about how can we be wise in the church.
Sabaiyil naam eppadi vivegamullavargala irukka mudiyum endrai ungalku naan kaanvikka virumbugiren.
Ephesians chapter 3 verse 10.
Ephesians veena nirbam 3rd adhigaram 10th vasanam.
In order that the manifold wisdom of God might now be made known through the church to the rulers and the authorities in the heavenly places.
உன்னதங்களிலுள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக.
Says it is only through the church that the wisdom, the manifold wisdom of God can be shown to the devil and his hosts of hell.
பிசாசுக்கும் வானத்தின் சேனைகளுக்கும் சபையின் மூலமாக மட்டுமே தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம்.
Which means that each one of us have to walk in wisdom in the church.
அவருடைய பொருள் என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் சபையிலே ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும்.
And how can we walk in wisdom?
நாம் எப்படி ஞானத்திலே நடந்து கொள்ள முடியும், விவேகத்திலே நடந்து கொள்ள முடியும்?
Because if we walk in wisdom on the last day, the Lord will say you have walked in the wisdom and then you were able to build the church.
கடைசி நாட்களிலே நீங்கள் விவேகத்திலே நடந்து கொண்டால் நீங்கள் சபையை கட்டுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
As Paul says, many of you walk that causes me weeping.
நீங்கள் அநேகர் நடக்கிற விதம் எனக்கு அழுகை கொண்டு வருகிறது என்று பவுல் சொல்கிறார்.
We can turn to Ephesians chapter 2.
எபேசியர் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
We can read that verses 14, 15 and 16.
14, 15, 16 வசனங்கள்.
It is a very complicated verse and I shall try to make it as simple as possible.
இது மிகவும் சிக்கலான வார்த்தைகளைப் போல இருக்கிறது, அதை எவ்வளவு எளிதாக்க முடியுமோ அவ்வளவு எளிதாக்கி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
14, 15 and 16. Brother, can you read that?
எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்.
It says that he made Christ made both groups into one, broken down the barrier of the dividing wall.
பகையாய் நின்ற அந்த பிரிவினை நடுச்சுவரை தகர்த்து இருதரத்தாரையும் இரு கூட்டத்தாரையும் ஒன்றாக்கினார்.
That is what the Lord is doing these days.
இதைத்தான் இந்த நாட்களிலே தேவன் செய்து கொண்டிருக்கிறார்.
Today also the Lord is doing the same thing.
இன்றைக்கும் அதே காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார்.
The difference, the barrier between different language groups.
வித்தியாசமான மொழி பேசக்கூடிய மக்களுக்கு இடையே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சுவரை தகர்க்கிறார்.
And then different castes.
வித்தியாசமான இனம் அல்லது ஜாதி.
Different people from groups from different parts of Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள், ஒன்று சேர முடியாமல் இருக்கக்கூடிய மக்கள்.
So you find that the Lord is breaking down the dividing wall.
அங்கே பிரிவியாக பிரிவினையாக நிற்கக்கூடிய சுவரை ஆண்டவர் தகர்த்தெடுக்கிறார்.
Jesus himself did that in his own flesh.
இயேசுவே தம்முடைய சொந்த நாட்களிலே அவர் அதை செய்தார்.
He destroyed, abolishing in his flesh the enmity, it says in this English.
ஆங்கிலத்திலே அந்த பகையாய் நின்ற அந்த சிலுவினால் அதை கொன்றார் பகையை என்று பார்க்கிறோம்.
And then it says that by destroying that, abolishing that enmity in his own flesh, he made two groups into one man.
அவர் தம்முடைய மாம்சத்தினாலே அந்த பகையை அவர் கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்.
How can we bring two persons together?
இரண்டு நபர்களை எப்படி நாம் ஒன்றாக கொண்டு வர முடியும்?
How can the husband and wife come together?
எப்படி கணவனும் மனைவியும் ஒன்றாக முடியும்?
How can two brothers become one?
எப்படி இரண்டு சகோதரர்கள் ஒன்றாக முடியும்?
It is very easy if you can find the enmity in your own flesh.
அது உங்களுடைய சொந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய பகைதான் காரணம் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் ஒன்றாகுவது எளிது.
Then it says this enmity through the cross by it having put to death the enmity, says in verse 16.
16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த பகையை சிலுவினாலே கொன்று என்று வாசிக்கிறோம்.
So through the cross we destroy this enmity.
சிலுவின் மூலமாக அந்த பகையை நாம் கொல்கிறோம்.
But what I want to show today is,
இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டியது என்ன?
Which the Lord showed me very recently.
சமீபத்தில் ஆண்டவர் எனக்கு காண்பித்த காரியம்.
This enmity, it says in the English, it is very clear.
ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
Abolishing in his flesh the enmity which is the law of commandments
இங்கே சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணமாகிய அந்த பகையை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து என்று வாசிக்கிறோம்.
So we can say this enmity raises within you because of the laws and commandments that you have.
நமக்குள்ளாக பகை ஏன் எழும்புகிறது என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கக்கூடியதான சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக.
I have got a law towards my brother.
என்னுடைய சகோதரனுக்கு சகோதரன் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது.
You should do like this.
நீ இப்படித்தான் செய்ய வேண்டும்.
I have got a law towards my wife. You should do like this.
என்னுடைய மனைவியின் பார்க்கும் பொழுது நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று என் மனைவி மீது ஒரு பிரமாணம் எனக்கு இருக்கிறது.
Or I have got a law towards my wife which says you should not do like that.
அல்லது மனைவியின் மீது ஒரு பிரமாணம் எனக்கு எப்படி இருக்கிறது என்றால் இப்படி நீ செய்ய கூடாது.
Or I got a law towards my brother which says you should not do like that, you should do like this.
அல்லது சகோதரன் மீது இப்படி நீ செய்ய வேண்டும், இப்படி நீ செய்ய கூடாது என்று சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள்.
I got laws and laws and laws and laws towards the other person.
மற்ற நபர் மீது எனக்கு ஏகப்பட்ட பிரமாணங்கள் 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 இருக்கிறது.
We can say that it is the expectations that I have about the other person.
இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனால் மற்ற நபர் மீது எனக்கு இருக்கக்கூடிய கடுமையான எதிர்பார்ப்பு.
And when I have this law, it is an expectation.
எனக்கு இன்னொருவர் மீது ஒரு பிரமாணம் இருக்குது என்று சொன்னால் அது எதிர்பார்ப்பு.
And as long as you have got a law or you have got an expectation from another person in the home or in the church, then there will be enmity.
குடும்பமானாலும் சபையானாலும் எப்பொழுது இன்னொருவர் மீது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கேயே ஒரு பகை ஆரம்பித்து விடுகிறது.
As a husband, you want your wife to make hot coffee.
கணவனாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் மனைவி சூடான காஃபி போட்டு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்.
If it is cold, you say that how can you give me cold coffee?
அந்த காஃபியானது சூடு இல்லாமல் தணிந்து போய்விட்டால் எப்படி நீ ஆர்னட் காஃபி எனக்கு கொடுக்கலாம்?
And then there is an enmity that has come.
அங்கே ஒரு பகை வந்துவிட்டது.
How did that enmity come?
எப்படி அந்த பகை வந்தது?
Because I got a law towards my wife.
என் மனைவியின் மீது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பிரமாணம் இருக்கிறது.
And next time wife makes that coffee hot.
அடுத்த முறை சூடான காஃபியை தயாரித்து கொடுக்கிறாள்.
And then the husband says it is too hot, who can drink this?
இது என்ன இவ்வளவு சூடா இருக்குது, இப்படி யார் குடிக்க முடியும் என்று கேட்கிறான்.
And that means you got another law which says that this coffee temperature should be perfect to me, my expectation.
இந்த காபியினுடைய அந்த சூடானது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு அளவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுகளே இருக்க வேண்டும். அதிகம் இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது.
I got a law.
எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது.
We have got laws and laws and laws.
இப்படி ஒரு பிரமாணம், விதிகள், சட்டங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
When I got laws about my brothers.
என் சகோதரர்களை குறித்து எனக்கு பிரமாணங்கள் இருக்கிறது.
Then enmity comes.
அங்கே பகை வளர்கிறது.
Because brother is not able to do that or did not do that.
அந்த சகோதரனாலே அதை செய்ய முடியவில்லை அல்லது அவர் செய்யவில்லை.
Or my wife could not do that or your husband could not do that.
அல்லது என்னுடைய மனைவினாலோ கணவனாலோ அதை செய்ய முடியவில்லை.
And immediately
உடனடியாக
there is an argument, there is a fight, there is a quarrel.
அங்கே ஒரு வாக்குவாதம், அங்கே ஒரு பிணக்கு, அங்கே ஒரு சண்டை.
You have got some of you sitting here has got a law against your elder brothers.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உங்களை மூப்பரை குறித்து பிரமாணங்கள் இருக்கிறது.
The elder should be like that, he should not be like this, he should not be like this, he should be like this, he should be like this.
மூப்பர் இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்க கூடாது, அப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்க கூடாது என்று பிரமாணங்கள்.
We have got expectations.
நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது.
We have got laws made for the other person.
மற்ற நபருக்கு என்று நாம் பிரமாணங்களை உண்டாக்கிக் கொள்கிறோம்.
And when we make laws for the other person.
மற்ற நபருக்கு நாம் பிரமாணங்களை உண்டாக்கும் பொழுது
what happens?
என்ன நடக்கிறது?
Enmity comes.
பகை வளர்கிறது.
When husband and wives have got laws about one another.
கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பிரமாணங்களை வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால்
and then there will be enmity.
அங்கேயும் பகை வளர்கிறது.
Enmity will definitely come.
கண்டிப்பாக அங்கே பகை எழும்பும்.
And then if you do not cleanse that enmity.
அந்த பகையை சுத்திகரித்துக் கொள்ளாவிட்டால்
through the cross if you do not put that to death.
சிலுவையின் மூலமாக அந்த பகையை நீங்கள் கொல்லவில்லை என்றால்
and if you do not cleanse that enmity.
அந்த பகையை நீங்கள் சுத்திகரிக்காத பட்சத்தில்
dear brother dear sister.
அருமையான சகோதரனே சகோதரி.
That enmity will sit there.
அந்த பகை அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும்.
And then it will grow.
அது உங்களை உடைத்துவிடும்.
And one day it will break open.
அது வளர்ந்து ஒரு நாளிலே அது வெடித்துக் கொண்டு வெளியே
வரும். That is the reason why there is a divorce happening in the world.
ஆகவே தான் இந்த உலகத்திலே விவாகரத்துகள் நடக்கிறது.
That is the reason why sometimes brothers who have got very close fellowship suddenly leaves the church.
அதிக நெருக்கமான ஐக்கியம் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் திடீரென சபையை விட்டு வெளியே போவதற்கு இதுதான் காரணம்.
Because you have got expectations and the other person has not worked according to the expectation.
எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது, மற்ற நபர் என்னோட எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல அவர் பணி செய்யவில்லை, அவர் நடந்து கொள்ளவில்லை.
And therefore there is a problem.
ஆகவே அங்கே ஒரு பிரச்சனை.
Expectations is a cause.
எதிர்பார்ப்புகள் அது பிரமாணங்கள்.
So it will the same thing Paul says in Romans chapter 7.
அதே போல தான் ரோமர் 7 அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார்.
Romans chapter 7 it says.
ரோமர் 7 அதிகாரம்
7 verse 7 it says.
7 அதிகாரம் 7 வசனம்.
It says in the middle of the verse it says I would not have come to know sin except through the law.
நியாயப்பிரமாணம் இல்லாத பொழுது அது பாவம் என்பதை நான் அறியவில்லை என்று சொல்கிறார்.
I do not know that there is a sin unless there is a law.
அங்கே பிரமாணம் இல்லை என்று சொன்னால் அங்கே பாவம் என்பதை நான் அறியாதிருந்தேன்.
Verse 8 the last part it says apart from the law there is no sin. The sin is dead.
எட்டாம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கும்.
When I have got expectation about another person
இன்னொரு நபர் மீது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே ஆனால்
and then that person does not do that
அந்த நபர் நான் எதிர்பார்ப்பது போல செய்யவில்லை
and I have got a law
எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது
then the enmity comes then there is sin comes
அங்கே பாவம் எழும்புகிறது, பகை எழும்புகிறது
then there is sin comes in
அங்கே பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது
what shall we do
நாம் என்ன செய்யலாம்
what shall we do
நாம் என்ன செய்ய முடியும்
lord I don't want to have this expectations I don't want to have this law against my brother my
ஆண்டவரே
wife, my husband
என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக என்னுடைய கணவனுக்கு விரோதமாக நான் இந்த எதிர்பார்ப்பையும் பிரமாணத்தையும் வைத்திருக்க விரும்பவில்லை
lord when this law rises up within me
எனக்குள்ளாக அந்த பிரமாணமானது எழும்புகிறது
when it rises up
அது வெளியே எழும்பும் பொழுது
lord I want to put that to death
அதை நான் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்
and if I do not do that
அதை நான் செய்யாத பட்சத்தில்
if I continue with that
நான் தொடர்ந்து அதிலேயே தொடர்ந்து இருப்பேன்
ஆனால் the enmity will grow
அந்த பகை வளரும்
isn't it the same thing that one in John's call John's epistle John says
ஒன்று யோவான்லே நாம் இதே காரியத்தை வாசிக்கிறோம்
in 1 John chapter 1
ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம்
it says in verse 6
ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம்
if we say that we have fellowship with him and that walk in the darkness we lie and do not practice the truth
நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் போய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம்
we are not walking in the light
நாம் ஒளியில் நடப்பதில்லை
and if we say that we have fellowship with him
அவரோடு கூட ஐக்கியம் இருக்கிறது என்று நாம் சொன்னால்
then yet we walk in the darkness
ஆனாலும் இருளில் நாம் நடந்தால்
we lie
நாம் போய் சொல்லுகிறோம்
and we do not practice the truth
நாம் சத்தியத்தின்படி நடக்கிறதில்லை
and then if we walk in the light what will happen
நீங்கள் ஒளியில் நடந்தால் என்ன நடக்கும்
you will get light on this law that you have these expectations that you have about the other person
matra nabar meedhu ungalku irukkakoodi edirbarpu adhe pramanangalai maarugiradhai koduthu neengal velicham peruvirgal
that is called sin
adhu dhaan paavam
it says in verse 8
எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம்
if you say that we have no sin we deceive ourselves
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம்
you should do like this
நீ இப்படி செய்ய வேண்டும்
she should do like that
இவள் இப்படி செய்ய வேண்டும்
and my wife should be like this my husband should be like this
மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்னுடைய கணவன் இப்படி இருக்க வேண்டும்
my children should be like this
என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும்
expectations and laws and commandments for the other person
பிரமாணங்களும் நியாய சட்டத்திட்டங்களும் மற்றவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும்
and when I walk in the light
நான் ஒளியில் நடக்கும் பொழுது
then god will give me light on that expectations that I have
naan veithirukkakoodi and edirbaarpulin meedhu aandavar velichathai kodupaar
then I say lord how evil and how bad and what a sin it is lord
aandavare evlavu pollaapanaada idu kaanapadugiradhu evlavu kettada irukiradhu evlavu paavam irukiradhu aandavare
let us not say that we have no sin
namakkulle paavam illai endru naam solladirpom
lord then the enmity will come
அப்படி பகை உள்ளே வருகிறது
and when you walk in the light god will show you the enmity
நான் ஒளியிலே நடக்கும் பொழுது தேவன் எனக்குள்ள எழும்புகிற பகையை காண்பிப்பார்
how that enmity is coming within you
உங்களுக்குள்ளாக எப்படி இந்த பகை வெளியே வருகிறது
because you have got that expectation
என்றால் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது
when a brother did not do something
ஒரு சகோதரன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யவில்லை என்றால்
immediately complaints
உடனடியாக குறை சொல்லுதல்
accusation
குற்றம் சாட்டுதல்
and then the lord asks
ஆண்டவர் கேட்கிறார்
is this is more serious or the fact that he has not done something is more serious
அவர் ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறாரே அது சீரியஸான காரியமா அல்லது நீ இப்பொழுது உனக்குள்ளாக குற்றம் சாட்டுதல் எழும்புகிறதே அது சீரியஸான காரியமா
lord it is 1000 times worse than what he has not done, that my attitude towards him.
ஆண்டவரே அந்த சகோதரன் செய்யாத காரியத்தை காட்டிலும் ஆண்டவரே எனக்கு அவர் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை 1000 மடங்கு கொடிதா இருக்கிறது ஆண்டவரே.
This is the enmity, kill that.
அது ஒரு பகை, அதை கொன்றுவிடுங்கள்.
Kill that.
அதை கொன்றுவிடுங்கள்.
If you do not kill that.
அதை கொல்லவில்லை என்றால்
it will grow.
அது வளரும்.
It will grow.
அது வளரும்.
It is only a matter of time.
அது காலம் தான், தாமதம்.
It will break.
அது உடைந்து விடும்.
Everything will break.
அது எல்லாமே அங்க உடைந்து விடும்.
That is the reason why it leads to divorces in the family.
ஆகவேதான் குடும்பங்களிலே விவாகரத்துகள் இது நடைபெறுகிறது.
If we say we have no sin, we deceive ourselves.
நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம்.
Let us be wise.
நாம் ஞானமுள்ளவர்களாய் இருப்போம்.
Let God, if God can show the wisdom, the manifold wisdom of God.
தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை அவர் காண்பிக்கிறார்.
These people identify this their own sin and their own enmity.
இது என்னுடைய சொந்த பாவம், இது என்னுடைய சொந்த பகை என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள்.
They don't see the enmity of the other person.
மற்ற நபருடைய பகையை பார்ப்பதில்லை.
I was thinking, Lord, I just need to be a child of the devil to see the sin in other people. I just need to be a child of the devil.
ஆண்டவரே மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை நான் பார்ப்பதற்கு நான் பிசாசின் மகனாக தான் இருக்க வேண்டும்.
That's all.
அவ்வளவுதான்.
That's all the minimum qualification that you need.
நீங்க உங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச தகுதி பிசாசின் மகனாக இருந்து விட்டால் போதும், மற்றவர்கள் மீது குறை கண்டுவிடலாம்.
You don't have to become spiritual to see the sin of other people.
மற்றவருடைய பாவத்தை பார்ப்பதற்கு நீங்கள் ஆவிக்குரியவராக வேண்டும் என்று தேவையில்லை.
But if you can see your own sin.
ஆனால் உங்கள் சொந்த பாவத்தை மட்டும் நீங்கள் பார்க்க முடிந்தால்.
And then to ask God, Lord, cleanse it, Lord.
ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று ஆண்டவரிடம் கேட்கும்பொழுது.
Then you shall build fellowship.
அப்பொழுது நீங்கள் ஐக்கியத்தை கட்டுவீர்கள்.
That is to walk in the light.
இதுதான் ஒளியிலே நடக்கக்கூடிய வாழ்க்கை.
When you walk in the light.
நாம் ஒளியிலே நடப்போம்.
You will see your own sin.
ஒளியிலே நடக்கும் பொழுது உங்கள் சொந்த பாவங்களை நீங்கள் பார்ப்பீர்கள்.
You will cleanse yourself.
உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்வீர்கள்.
Then fellowship will be built.
ஐக்கியம் பெரிதாயிருக்கும்.
Then the Lord can show.
அப்பொழுது ஆண்டவர் காண்பிப்பார்.
The manifold wisdom of God.
தேவனுடைய அனந்த ஞானத்தை ஆண்டவர் காண்பிப்பார்.
He'll be able to show that to the devil and the hosts of hell.
பிசாசுக்கும் சேனைகளுக்கும் தேவன் சபையின் மூலமாக இந்த அனந்த ஞானத்தை அவர் காண்பிப்பார்.
Where are the faithful and wise servants?
உண்மையுள்ளவர்களும் விவேகமுள்ளவர்களும் எங்கே?
The Lord help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென்.